சேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாத்திரமல்ல, மற்ற இக்லீஷாஸ்ல இருக்கிற சகோதர சகோதரிகள் அவர்களும் கூட தங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் ஈரோட்டில் இருக்கிற பரிசுத்தவான்களாகிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் அவர்கள் தெரிவித்துக் கொண்டாங்க. மீண்டுமாக தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொருட்டு இந்த மாலை வேலையில நமக்கு கிடைத்திருக்கிற நல்லது ஒரு சகோதர ஐக்கியத்தின் மத்தியில அந்த ஒரு மேலான சிந்தையில நாம் நிலைத்து நின்று இந்த நாட்களில நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களோடு ஒப்பிட்டு பார்த்து சோ நம்முடைய அழைப்பு நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் அதை உறுதிப்படுத்துவதற்கான களம் மிக சமீபமா இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளவும், இன்னமும் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை பற்றினாலுமான அந்த ஒரு அறிவில வளர்வதற்கும் நாம பிரயாசம் எடுக்கலாம். சோ தேவனுடைய தயவுனால கடந்த சில மாதங்களா இந்த 4வது வாழ்வில் அர்மகதோன் யுத்தம் நாம பார்த்து வந்துட்டு இருக்கிறோம். சற்று கடினமான காரியமாக இருந்தாலும் கண்டிப்பா இந்த காரியங்களை எந்த அளவுக்கு புரிந்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலத்தை தேவனுடைய திட்டம் நிறைவேறி கொண்டிருக்கிற விதங்கள் நம்ம புரிந்து கொள்ள முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நாம இன்னைக்கும் கூட நாம இந்த வால்யூம் ஸ்டடி நம்ம கண்டினியூ பண்ணலாம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் 4வது பாடம் மகா நியாய சபைக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கும் பாபிலோன் என்ற தலைப்பு நாம் ஆரம்பிச்சோம். அதாவது சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை ஆதாரமாக கொண்டு கர்த்தர் இயேசு நியாயாதிபதியாக வீற்றிருக்க உலகத்தின் ஜனங்கள் இந்த நியாய விசாரிப்பை கவனித்துக் கொண்டிருக்க இவர்களுடைய கண்களுக்கு முன்பாக இன்றைய பாபிலோன் கிறிஸ்தவ ராஜ்யங்கள் அதனுடைய அரசியல் சமுதாயம் மற்றும் மத ரீதியான அமைப்புகள் அவர்கள் செய்திட்ட குற்றங்கள் இன்னைக்கு ஜனங்களுடைய பார்வைக்கு முன்பாக தெளிவாக எடுத்து காண்பிக்கப்படுவதை நாம பார்த்தோம். சோ கர்த்தர் இயேசு திரும்ப வந்திருக்கிற அவருடைய 2வது மந்திரத்தில் சோ அறிவு பெருகி இருக்கிற இந்த காலத்துல ஆசீர்வாதங்கள் கூடியிருக்கிறதனுடைய காரணத்தினால இதுவரைக்கும் அறியாமை மூட நம்பிக்கைக்குள்ள இருந்துட்ட ஜனங்கள் இந்த கிறிஸ்தவ ராஜ்யங்கள் கிறிஸ்டந்தம் பாபிலோனுடைய குருட்டுத்தனமான ஆளுகைய அவர்கள் உணராமல் இருந்தார். ஆனா இப்பொழுது கர்த்தர் இயேசு 2வது வருகைக்கு பின்பு அறிவு பெருகி ஆசீர்வாதம் மிகுதியா இருக்கிற காரணத்தினால் எல்லா ஜனங்களும் சிந்திக்கிற ஜனங்களாகவும் காரியங்களை ஆராய்ந்து படிச்சு புரிந்து கொண்டு பார்க்கக்கூடிய ஜனங்களாகவும் மாறி இருக்கிறதுனால இந்த கிறிஸ்தவ மண்டலம் கிறிஸ்தவ ராஜ்யங்கள் கிறிஸ்தவ தேசங்கள் இவைகளுடைய அரசியல் சமுதாயம் மற்றும் மத அமைப்பினுடைய எல்லா ஊழல்கள் எல்லா தப்பறையான உபதேசங்கள் எல்லா போலியான பறைசாற்றல்கள் எல்லாமே இன்னைக்கு ஜனங்கள் ரொம்ப தெளிவா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மகா நியாய சபை உலகத்தின் ஜனங்கள் கிறிஸ்தவ ராஜ்யங்கள் இருக்கிற ஜனக்கூட்டம் ஜனத்திரள் பிளஸ் அஞ்ஞானி தேசங்கள்ல இருக்கிற ஜனக்கூட்டம் ஜனத்திரள் பொதுவாக பூமியில இருக்கக்கூடிய மனுக்குலம் இவர்கள் தான் இந்த நியாய சபை. இவர்களுக்கு முன்பாக பாபிலோன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கா குற்றவாளியாக இந்த பாபிலோனு அங்க கண்டிக்கப்பட்டு அவங்களுடைய குற்றங்கள் அவங்களுக்கு முன்பாக வாசிக்கப்படுது. சோ இத அந்த ஜனங்கள் கவனிக்கிறாங்க. நியாயாதிபதிக்கு ஏற்கனவே தெரியும் இதெல்லாம். அவர் ஏற்கனவே வந்தவுடனே இந்த அமைப்பின் விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனால அவர் வாந்தி பண்ணி போட்டுட்டார் தீர்ப்பை எழுதிட்டார். ஆனா அந்த தீர்ப்பு நிறைவேறுகிற விதம் எப்படி இருக்கும்னா அவருடைய சேனையாக இந்த ஜனங்கள் தான் இருப்பாங்க. இந்த ஜனங்கள் தான் இந்த அமைப்புகள் மேல் அப்படியே எழும்பி அதே கவிழ்த்து போடக்கூடிய கர்த்தருடைய சேனை. ஞாபகம் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் பேசிருக்கிற விஷயம். அப்போ அந்த ஒரு காரியம் அந்த ஜனங்களுடைய கைகள்ல நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக வரப்போகிற அந்த அர்மகதோன் அர்மகதோன்ல இந்த பாபிலோனுடைய பழிவாங்குதல் இது நிறைவேறும் ஆனா யார் கையில நிறைவேறும்னா, யார் மூலமா நிறைவேறும்னா, இந்த கர்த்தருடைய சேனை, அதாவது சாதாரண ஜனங்கள். அந்த ஜனங்கள் கிறிஸ்தவ தேசங்களிலும் இருக்கிறவங்க, கிறிஸ்தவ தேசம் அல்லாத தேசத்திலே இருக்கிற ஜனங்கள், இவர்கள் மூலமாகத்தான் இந்த பாபிலோன் கவிழ்க்கப்படும். எப்படி? அதற்கு முன்பே இந்த அமைப்பு செய்த எல்லா ஊழல்களையும், தீமைகளையும், அநியாயம் அக்கிரமங்களையும் ஜனங்களுக்கு தேவன் காண்பிப்பார். காண்பிச்சுட்டு இருக்கிறார். நீதிபதி வந்திருக்கிறார், கூண்டுல பாபிலோன் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஜனங்கள் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்காங்க. போன வாரம் நம்ம பார்த்தோம் எப்படி இந்த கிறிஸ்தவ மண்டலம், அதனுடைய அரசியல் அமைப்பு ஜனங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்குது. சோ இதனால் வரைக்கும் தேவன் கொடுத்த தெய்வீக அதிகாரத்தினால இந்த பூமியின் மீது ஆளுகை செய்கிறோம் என்று சொல்லிட்டு இந்த கிறிஸ்தவ மண்டலத்தில் உள்ள ராஜாக்கள், பெரிய பெரிய பிரபுக்கள், இவர்கள் இந்த மாதிரி ஒரு பறைசாற்றல் கிளைம் சொல்லிட்டு தெய்வீக அதிகாரத்தினால நாங்க இந்த ஜனங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னாங்க. ஆனா அவர்களுடைய உண்மையான சுயரூபம் என்று சொல்லி போன வாரம், அதாவது கடந்த முறை நாம் இங்கு வந்த போது அங்க பார்த்தோம். இந்த அறிவு பெருகி போய் ஆசீர்வாத காலத்துல இன்னைக்கு அந்த கிறிஸ்தவ ராஜ்யங்களுடைய ராஜ்யங்களுடைய உண்மையான நிலை அங்கு தெரியும். அவர்கள் ஜனங்களை மூட நம்பிக்கைக்குள்ள அனுமதித்து, அவர்களை ஒரு ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள வைத்து, அவங்களுடைய எல்லா உரிமைகளையும் சுரண்டிட்டு மாத்திரமில்ல, தங்களுடைய சுகபோக வாழ்வுக்கு அந்த தேசத்தினுடைய அத்தனை பொருளாதாரத்தையும் பயன்படுத்திட்டு, தங்களுடைய அதிகாரத்தை பாதுகாக்கணுங்கிற நோக்கத்திற்காக பெரிய பெரிய ராணுவ படைகளை ஏற்படுத்திட்டு, தேசத்துக்கு ஆபத்து வரும்போது அந்த படைகளை பயன்படுத்த மாட்டாங்க, தங்களுடைய அதிகாரத்துக்கு விரோதமா ஜனங்கள் யாராவது எழும்புனா அப்போ அந்த படைகளை எல்லாம் பயன்படுத்திட்டு, இந்த மாதிரி முழுக்க முழுக்க தங்களுடைய சுயநலத்துக்காக அவர்கள் ஆளுகை செய்துட்டு இருக்கிறது இன்னைக்கு வெளியா இருக்கு. சோ பிரதர் அசன், 1914 ஒரு வேளை அந்த சம்பவங்கள், அர்மகதோனின் சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் என்று நம்பியிருந்த அந்த காலத்துல, அந்த கோலத்துல அவருடைய நாட்கள்ல இருந்துட்டு இருந்த கிறிஸ்தவ ராஜ்யங்களின் ராஜாக்களினுடைய ஆடம்பரமான வாழ்க்கை, நியாயம் இல்லாத சுகபோகமான வாழ்க்கை எல்லாம் அங்க புள்ளி விவரங்கள்லாம் அங்க தந்திருந்தது நாம போன வார கிளாஸ்ல பார்த்தோம். சோ இன்னைக்கு என்ன பார்க்கலாம்? The world's arrangement of the present social system. So, இன்னைக்கு என்ன பார்க்கறோம்னா, இந்த பாபிலோனின் சமுதாய அமைப்பு கூட இதே போல கூண்டுக்குள்ள நிறுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த கிறிஸ்தவ மண்டலத்தில் இருக்கக்கூடிய சமுதாயம், அப்படின்னா சொசைட்டி, ஜனங்கள், சமுதாயம் நம்ம என்ன சொல்லுவோம், சமுதாயம், சமுதாயம்னா என்னெல்லாம் சேர்ந்தது, சமுதாயம், சொசைட்டி, ஜனங்கள், ஜனங்களுடைய அன்றாட வாழ்க்கை, அந்த அன்றாட வாழ்க்கையில கலந்திருக்கிற ஒவ்வொரு அத்தியாவசியமான விஷயங்கள், பணப்புழக்கம், பொருளாதார திட்டங்கள், அதிகார வர்க்கம், ஜனங்களுக்கு வேலை கொடுத்துட்டு அவங்களை கண்ட்ரோல் பண்ற அதிகார வர்க்கம், கேபிட்டல், அந்த அதிகார வர்க்கத்தினுடைய பிடிக்குள்ள இருக்கிற சாதாரண லேபர்ஸ், அதாவது கூலி தொழிலாளிகள், பாட்டாளி வர்க்கம், அதுதான் தமிழ்ல நாம சொல்றோம். சோ இதெல்லாம் சில சில சின்ன சின்ன டிரஸ்டுகள், இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த சமுதாயம். சோ இந்த கிறிஸ்தவ மண்டலம் பாபிலோன் கிறிஸ்தவ மண்டலம் அல்லது கிறிஸ்தவ ராஜ்யங்கள்ல இருக்கிற அந்த மக்கள் அமைப்பு, சமுதாயம், சொசைட்டி, அதுவும் கூட இன்னைக்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த சமுதாயத்துல நடக்கிற எல்லா அநியாயம் அக்கிரமங்களையும், அதாவது இந்த கிறிஸ்தவ ராஜ்யங்கள் ஆளுகை பண்ணும் போது, பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற இந்த சமுதாய அமைப்புக்குள்ள அவர்கள் செஞ்ச தப்புனால என்னென்ன அநியாயம் அக்கிரமம் எல்லாம் போயிட்டு இருக்கு, எவ்வளவு அநீதி எல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்லி அந்த விஷயங்கள் கூட இன்னைக்கு ஜனங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக காண்பிக்கப்படுது. சோ எப்படி காண்பிக்கப்படுது? இங்க சொல்லப்பட்ட சில அத்தியாவசியமான டிபார்ட்மெண்ட்ஸ், பிரிவுகள்ல என்னென்ன மாதிரி அநியாயம், ஏற்றத்தாழ்வு, அநீதி இருக்குது என்பது அங்க காண்பிக்கப்படுது. கூடுமான மட்டும் புரியும் வகையில உங்களிடத்துல இந்த வார்த்தைகளை முன் வைக்கிறேன். சோ கஷ்டம் இருந்தா கூட நீங்க கூர்ந்து கவனிச்சு புரிந்து கொள்ள உங்களிடத்துல நான் கேட்கிறேன். ஆனா இந்த பிரதர் சொன்ன விஷயங்கள் அவருடைய காலத்துல இருந்த விஷயங்கள். அவருடைய காலத்துல அவர் வாழ்ந்துட்ட அந்த சொசைட்டி சமுதாயத்துல அவர் பார்த்துட்ட ஏற்றத்தாழ்வு இருக்கு. சோ சகோதரர் கணிக்கும் பொழுது அதெல்லாம் அருமகதோன்ல 1911 வாக்குல போய் முடியும். சோ அதுதான் அவருடைய பார்வை. அது இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பா அது நமக்கு கொஞ்சம் அந்நியமா இருக்கும், ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி. ஆனா என்ன ஒரு பிரயாசம் நம்ம இங்க காண்பிக்கலாம்னா சகோதர சகோதரிகளே, சோ அப்போ அந்த சமுதாய அமைப்புல சகோதரர் பார்த்து எழுதியிருக்கிற அநியாய அக்கிரமங்கள் எடுத்து பார்ப்போம். அது அப்படியே இன்னைக்கு நம்முடைய நாட்கள்ல நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சமுதாய அமைப்புக்குள்ள எந்த அளவுக்கு நிறைவேறது பார்ப்போம். பார்க்கும் போது புரியும் சார்பாக தான் இன்னும் எவ்வளவு பக்கம். சோ இன்னும் அந்த காரியங்கள்ல நிறைவேறுவதற்கு ஏற்ற பாதையில சகலமும் பயணித்துக் கொண்டிருப்பது நம்ம அங்க பார்க்க முடியும். சோ சகோதரர் அங்க சொல்ற, சோ இன்றைய கிறிஸ்தவ மண்டலங்களினுடைய அந்த சமுதாய அமைப்பும் பார்க்கும் போது அதனுடைய எல்லா விதமான அநியாயம் அக்கிரமங்கள் அநீதியோடு குற்றவாளி கூண்டுல அங்க நின்று கொண்டிருப்பதாக அங்க சொல்கிறார். இப்படி அந்த சமுதாயத்துக்குள்ள இருக்கிற ஜனங்களுடைய உறவு முறைகள், சோ அந்த சமுதாயத்துக்குள்ள இருக்கிற அந்த பணப்புழக்கம், சோ இந்த சமுதாயத்தை வழி நடத்துவதற்கு செய்யப்பட்டிருக்கிற பொருளாதார திட்டங்கள், இல்லாட்டி வணிக திட்டங்கள், பிசினஸ் பாலிசிஸ், சோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, அது மாத்திரமே இந்த சமுதாயத்துக்குள்ள இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமா பணம் வச்சிருக்கிறவங்களுக்கும் பணம் இல்லாதவங்களுக்கும் இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வுகள், இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப அருமையாக அங்க ஜனங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்குது என்று அங்க சொல்றான். எந்த அளவுக்குன்னா இது போல எந்த ஒரு காலத்திலயுமே சமுதாயத்துல இருக்கிற இந்த ஏற்றத்தாழ்வுகள், இந்த விஷயங்களை இந்த லெவலுக்கு வெளியானது அங்க இல்லை. எப்படி சொல்றாருன்னா, ஒரு பெரிய காற்று சமுத்திரத்தின் மேல் அடிக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த அலைகள் பயங்கர சத்தத்தோட எழும்பி ஒன்னோட ஒண்ணு மோதி பெரும் இறைச்சலோட அவங்க பயணிச்சு ஒரு பெரிய புயலா உருவாகும். அது போல இப்ப இந்த சமுதாய அமைப்பினுடைய அநீதிகள் அக்கிரமங்கள் அப்படியே ஜனங்களுக்கு ரொம்ப அழகா தெளிவா அங்க காண்பிக்கப்பட்டிருக்கிறதாக அங்க சொல்றாங்க. அமைப்புல நடந்துட்டு இருக்கிற அத்தனை அநியாயங்களும் விரோதமா ஜனங்கள் கூட அங்க எழும்பிட்டு இருக்கிறதாக கூட அங்க சொல்றாங்க. ரொம்ப முக்கியமா என்ன பார்க்கிறாங்கன்னா, ஜனங்கள் இந்த கிறிஸ்தவ தேசங்கள் பைபிள்ல இருக்கிற பிரகாரம் தான் ஜனங்களை வழி நடத்துறதாக அவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறாங்க. ஆனா அவர்கள் செயல்பாடு கண்டிப்பா வேதத்துக்கு முற்றிலுமே முரண்பட்டு இருக்கிற விஷயத்தையும் அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சாதாரண ஜனங்களும் கூட சகோதர சகோதரிகள், எந்த அளவுக்குன்னா அஞ்சாவது தேசங்கள், கிறிஸ்தவ தேசங்கள் அல்லாத தேசங்கள் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அல்லாத ஜனங்கள் அவங்க கூட இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் அநியாயம் அநீதி எல்லாம் பார்க்கும் போது அந்த விஷயங்களை அவங்க எப்படி நிறுத்தி பாக்குறாங்கன்னா, பைபிள தான் அடிப்படையா வச்சு நிறுத்து பாக்குறாங்க. ஆனா அவங்க டைரக்டா வசனங்கள் எடுக்கிறது கிடையாது. ஆனா வசனங்களுக்குள்ள இருக்கிற கருப்பொருள் அன்பு, பிரதானமா அன்பு. அதை இந்த ஜனங்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, மனிதாபிமானம் அப்படிங்கிற பார்வையில் எடுத்துட்டு கிட்டத்தட்ட வேதத்தை வச்சுதான் அவர்கள் இந்த அமைப்புகளையே நியாயம் தீர்க்கிறாங்க. அதாவது கிறிஸ்தவ தேசங்களாகிய நீங்க நடக்கிறதுக்கும் உங்க பைபிள்ல போதிக்கப்பட்டிருக்கிற விஷயங்களுக்கும் சம்பந்தமே இல்ல. அப்ப நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாடல் நீங்க கர்த்தர் இயேசுவை காண்பிக்கிறீங்க, ஆனா அவருடைய வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே அங்க இல்ல. வேதம் வந்துட்டு அன்பு பத்தி தான் பெரிதா போதிக்குது, அந்த சகோதர சிநேகம் பத்தி தான் அங்க பேசிட்டு இருக்கு. ஆனா இந்த கிறிஸ்தவ ராஜ்யங்களாகிய நீங்கள் உங்களுடைய ஆளுகையில இந்த சமுதாயத்துல அந்த மாதிரி அன்பையும் சகோதர சிநேகத்தையும் நீங்க காண்பிக்கவே இல்லை என்று சொல்லி அவர்கள் அங்க சொல்லுவதாக அங்க பாக்குறோம். விளைவு என்ன இருக்குது அப்படின்னா, சகோதரர் சொல்றான் இப்போ அவருடைய நாட்கள்லயே சொல்றான். சோ அப்ப இருந்த அந்த கிறிஸ்தவ ராஜ்யங்கள்ல இருந்த எல்லா சமுதாயம் அந்த சமுதாயத்தை எல்லாம் பார்த்தாருன்னு சொல்றாருன்னா, முந்தைய காட்டிலுமே இப்போ பூமி எங்கும் இருக்கிற எல்லா ராஜ்யங்கள்லயும் அந்த சமூக அமைப்புக்கு விரோதமா ஜனங்கள் வந்துட்டு அங்க எழும்பி இருக்கிறாங்க. சோ அந்த பிரசன்ட் சோசியல் ஆர்டர் அப்படின்னா அப்போது இருந்த அந்த சமுதாய அமைப்பு ரொம்ப கெட்டு போயிட்டதாகவும், அதுக்கு விரோதமா ஜனங்களுடைய கோபம் அங்க கொந்தளித்துட்டு இருக்கிறதாகவும் சகோதரர் வந்துட்டு அங்க சொல்றார். எந்த ஒரு தேசத்திலயோ இந்த சம்பவம் நிகழாம இல்ல. தேசம் ஒன்னு பூமி இருந்துச்சுன்னா அந்த தேசத்துல நிலவிட்டு இருக்கிற அந்த சமுதாய அமைப்புக்கு விரோதமா எல்லா ஜனங்களுமே அங்க பொங்கி எழுதிட்டு ஒரு பெரிய நியாயத்தீர்ப்பு கொண்டு வருவதற்கு காத்துட்டு இருக்கிறதாக அங்க சொல்றான். சொல்லிட்டு இதுதான் அந்த கருப்பொருள். அதாவது இந்த கிறிஸ்தவ மண்டலங்கள்ல இருக்கிற அந்த சமுதாய அமைப்பு முற்றிலும் கெட்டு போயிருக்கிறதையும், முற்றிலும் நியாயம் இல்லாம அநியாயமாக நடந்து கொண்டிருப்பதையும் சகோதரங்க காண்பிச்சுட்டு அதை ஜனங்கள் புரிஞ்சிருக்கிறாங்க, அந்த அமைப்புகளுக்கு எல்லாம் விரோதமா எழும்பி இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு இதைய நிரூபிக்கும் வகையில எப்பொழுதும் போல அவருடைய நாட்கள்ல அவர் பார்த்துட்ட சில நிரூபணங்கள், சில ப்ரூஃப்ஸ் அங்க வைக்கிறார். சோ சில நியூஸ் பேப்பர்ஸ்ல போய் பாக்குறாரு, பாருங்க ஜனங்கள் எவ்வளவு கோபமா இருக்கிறாங்க இந்த சமுதாய அமைப்புக்கு விரோதமா அப்படிங்கிற விஷயத்த சில பேப்பர்ல இருந்துட்டு அங்க காண்பிக்கிறார். காமிக்க போது ஒரு சில ஆர்டிகல்ஸ் அப்படின்னா ஒரு சில தொகுப்புகள் அங்க இருக்குது. அதுல இருக்கிற விஷயங்கள் நான் சுருக்கமா சொல்றேன். எப்போதுமே போன வாரம் கூட பார்த்தோம் இல்லைங்களா, நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரதர் கொடுக்கிறார், எல்லா புள்ளி விவரங்கள் கொடுக்கிறார். அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டாம், சில முக்கியமான விஷயங்களை மாத்திரம் நாம எடுத்து அங்க காண்பிக்கலாம். ஒரு பேப்பர், தி யங் மேன் அப்படிங்கிற அந்த பேப்பர்ல இருந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஆர்டிகல் எடுத்து காண்பிக்கிறார். அந்த அந்த கட்டுரையினுடைய தலைப்பலனா இஸ் த வேர்ல்ட் க்ரோயிங் பெட்டர், இந்த உலகம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்குதா கேள்வி. அந்த கேள்வி தான் அந்த கட்டுரையினுடைய தலைப்பு, இஸ் த வேர்ல்ட் க்ரோயிங் பெட்டர். அந்த கேள்விக்கு கீழே அந்த கட்டுரையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அதாவது நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு நினைக்கிற நல்ல ஆரோக்கியம் உள்ள மனுஷங்க கூட இப்ப ரொம்ப பஞ்சத்தினால அடிபட்டு அங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு போதிய வேலை இல்ல, வருமானம் இல்ல. அதை விட மோசமான சம்பவம் என்னன்னா அவங்களுடைய குடும்பங்கள் கூட பஞ்சத்துல அடிபட்டு இருக்கிறத அவர்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை அங்க உருவாயிருக்குது என்று அவர் சொல்றார். இப்படி நல்லா உழைக்கக்கூடிய சக்தி உள்ள மனுஷங்களுடைய நிலைமையே இவ்வளவு மோசமா போயிருக்குது சமுதாயத்துல. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பார்த்தா அதே சமுதாயத்துல நிறைய பணக்காரங்கள் வந்துட்டு அங்க உருவாயிருக்கிறாங்க. அவங்ககிட்ட பணம் வந்துட்டு குமிஞ்சு கிடக்கு. எந்த அளவுக்கு பணம் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க குணலட்சணங்களுக்கும் ரொம்ப மோசமான நிலைமையில அவர்கள் அங்க இருப்பதாக அவர் சொல்றார். சோ ஏழை எளிய ஜனங்கள் நாளுக்கு நாள் பஞ்சத்தில் அடிபட, ஆனா இந்த பணக்காரர்களோ தங்களுடைய சகோதரர்களாக இந்த ஏழை எளிய ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கிறது பத்தி அவங்க சிந்திக்கிறதே இல்ல. மாறாக பிரதர் சொல்றாரு, இந்த லாசரு, பணக்காரங்க சொல்றாங்களா ஏழைகளை பார்த்துட்டு, இந்த லாசரு இப்படித்தான் இருக்கணும், இவங்க வந்துட்டு மேல வந்தாங்கன்னா நமக்கு வந்து பிரச்சனை. எதை சொல்றாங்க, எதை குறிப்பிட்டு சொல்றாங்க, லாசருங்கிற பேர் மூலம் எது எது அவங்க நினைவுல கொண்டு வராங்க, ஐஸ்வர்யவான் ஏழை லாசர் உண்மையில இருக்கிற அந்த லாசர் அந்த கேரக்டருக்கு இந்த ஏழை எளிய ஜனங்க எல்லாம் ஒப்பிட்டு சொல்றாங்க. லாசர் அப்படித்தான் இருக்கணும், அவர் வந்துட்டு நமக்கு சமமா வந்து உட்கார்ந்தாருன்னா நமக்கு வந்துட்டு பெரிய தொல்லை, அதனால லாசர் கிளாஸ் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்ட்டு அத பணக்காரர்கள் எல்லாம் சொல்லிட்டு ஏழை எளிய ஜனங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர்கள் மறுக்கிறதாக சொல்லிட்டு அந்த சமுதாயத்துல நிலவர சில உண்மைகளை அழகாக சுட்டி காண்பிக்கிறார். எப்படி எல்லாம் சுட்டி காண்பிக்கிறாருன்னா, அதாவது ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் சில கடைகள்ல, சில என்ன சொல்லலாம், சில பெரிய பெரிய கம்பெனிகள்ல ஈவு இரக்கம் இல்லாம ஒரு வாரத்துக்கு பாருங்க எவ்வளோ 70 முதல் 80 மணி நேரம் வேலை செய்ய என்ன பண்றாங்க, நிர்பந்தப்படுத்தப்படுற. ஒரு வாரத்துக்கு எவ்வளவு மணி நேரம் டோட்டலா, 24 × 7 போட்டீங்கன்னா 164 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு. 164 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் வேலை செய்ய நிர்பந்தப்படுறாங்க பிரதர் சொல்லும் போது, அவருடைய காலத்துல 70 to 80 மணி நேரம் ஆவரேஜா ஒரு நாளைக்கு எவ்வளவு வருது, போட்டு 7 போட்டீங்கன்னா 70 மணி நேரம், 80 கிட்டத்தட்ட 11 மணி நேரம். ஒரு நாளைக்கு சராசரியா ஒவ்வொரு இந்த நிறைய வாலிபர்கள், ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 to 11 மணி நேரம் வேலை வாங்கப்படுறாங்க. அதனால அவர்கள் கொஞ்சம் இலைப்பாறி தங்களுடைய மனதுக்கு கொஞ்சம் சில என்ன சொல்றது ரெக்ரியேஷன் அப்படின்னா, அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் பொழுதுபோக்குறதுக்கெல்லாம் அவங்களுக்கு டைம் இல்லை. அந்த மாதிரி அவங்க வேலைக்கு அவர்கள் வந்துட்டு அனுமதிக்க போட்டெடுக்கிறாங்க. அதே சமயத்துல ஸ்திரீகள் பார்த்தா அங்க சொல்றது நமக்கு என்ன ஆச்சரியம் ஆயிருக்குன்னா, அது படிக்கும் போது அவர் அமெரிக்கா பத்தி பேசுறாரா இந்தியா பத்தி பேசுறாரா எனக்கு டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் அங்க சொல்றது அப்படியே நமக்கு இங்க இருக்கு. பாருங்க, இன்னைக்கு இன்னைக்கு நம்ம கூட பார்க்கிறோம், இன்னைக்கு இந்தியாவில் சட்டமன்றம் எவ்வளவு சொல்றாங்க, அதாவது அனுமதிக்கப்பட்ட ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் சொல்றாங்க. நமக்கே தெரியும், இங்க இருக்கிறவங்களே சிலருடைய சாட்சி கேட்டா சர்வசாதாரண 8 மணி தான் சொல்லுவாங்க. ஆனா எவ்வளவு வாங்கிடுவாங்க, கண்டிப்பா மினிமம் 10 hours வாங்கிடுவாங்க. இன்னும் சில இடங்கள் எல்லாம் கரெக்டா 8 to 8 பிக்ஸ் பண்றாங்க, இல்லாட்டி 6 to 6, இல்லாட்டி 10 to 10, 12 மணி நேரம் சாலிட் மினிமம். அது இல்லாம கண்டிப்பா ஒரு வாரத்துக்கு இவ்வளவு ஓட்டி பார்க்கணும், ஓவர் டைம் பார்க்கணும், இல்லாட்டி எக்ஸ்ட்ரா ஷிப்ட் நீங்க பார்க்கணும் சொல்லிட்டு செய்யறாங்க. இன்னும் திருப்பூர் பக்கம் இன்னும் அது மாதிரி சில முக்கியமான தொழில் சம்பந்தப்பட்ட ஏரியால போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம், கிட்டத்தட்ட 18 மணி நேரம் கூட என்ன பண்றாங்க வேலை செய்யறாங்க. சோ பிரதர் அவருடைய காலத்துல சொல்லும் போது இந்த சமுதாயத்துல எந்த அளவுக்கு அநீதி இருந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 to 11 மணி நேரம் வரைக்கும் ஆயிரக்கணக்கான வாலிபர்களை வேலையை வாங்கியிருக்கிறாங்க. கொஞ்சம் கூட அவர்கள் ரிலாக்ஸ் பண்றதுக்கு நேரமே இல்லாம. ஆனா இங்க நம்ம வந்துட்டு இருக்கிற காலம் இப்ப பாத்தோம்னா ரொம்ப அதிகமா எடுக்குது, ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னும் சில இடங்கள்ல எல்லாம் பார்த்தா அப்படியே கொத்தடிமைகளாவே என்ன பண்றாங்க, வாழ்க்கை முழுக்க அங்க வச்சிடறாங்க. சாப்பிடுறதுக்கு தூங்குறதுக்கு கொஞ்ச நேரம் மாத்திரம் கொடுக்க போடும், வாழ்க்கை முழுக்க அவங்க அங்கேயே இருக்கணும், அதெல்லாம் அங்க சொல்றாங்க. அதே போல ஸ்திரீகள் பிரதர் சொல்லும் பொழுது ஏதோ சின்ன சின்ன துணிகளை அவர்கள் தைச்சிட்டு, இல்லாட்டி மேட்ச் பாக்ஸ் தீப்பொட்டி செய்யற கம்பெனிகள்ல காலம் முழுக்க வேலை செய்யறாங்க. ஆனா அவர்களுக்கு ஒரு நாளுக்குரிய சாப்பாட்டுக்குரிய கூலி கூட கொடுக்கறதில்ல. அவங்க வீடுகள் எல்லாமே ஒரே ரூம் தான், தனி செப்பரேட் ரூம் எல்லாம் கூட கொடுக்கறதில்ல. அவர் சொல்றார் இன்னைக்கு நம்ம இந்த விஷயங்கள்ல நம்ம இங்க அப்படியே நமக்கு ஒப்பிட்டு பார்க்கணும், கிட்டத்தட்ட அதே காட்டிலுமே அதிகமா அந்த சூழல் அங்க போயிட்டு இருக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதே சமயத்துல அங்க பணக்கார ஜனங்களை பார்த்தா அவர்கள் எப்பயும் போல அங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அங்க பார்க்கிறோம். சோ இது வந்து ஒரு கட்டுரையில இந்த விஷயம் வந்துட்டு அங்க சொல்றாரு. சோ சகோதரர், சமுதாயத்தில் நடக்கிற குற்றம் குறைகள் அநீதியை வெளிப்படுத்துவதற்கு சில புள்ளி விவரங்கள் அங்க கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான், அது நமக்கு முக்கியம் இல்லை. ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்த கருப்பொருள் நம்ம எடுக்கணும். சோ அநியாயம் அநீதி அதிகமாக இருந்திருக்குது அவருடைய காலத்துல. சோ அதை வந்து தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறதுலாக அவர் காண்பிக்கிறார். சோ இப்படி எல்லாம் இருக்குது. சோ அதே போல நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்முடைய காலத்துல அதே காட்டிலும் அதிகமாக அந்த அநீதி அநியாயம் இன்னைக்கு இருக்கிற சமுதாய அமைப்புகள்ல அங்க பெருகி இருக்கிறது அங்க பாக்குறோம். சோ இன்னொரு கட்டுரையில அங்க பார்க்கும் போது எப்படித்தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா, டேஞ்சர் அஹெட் அப்படின்னா ஆபத்து எதிர்நோக்கி இருக்கு என்று சொல்லிட்டு அவர் அங்க சொல்றார். ஒரு முக்கியமான பாயிண்ட் அங்க சொல்றார். என்ன பாயிண்ட் சொல்றாருன்னா, பாருங்க, நியூயார்க் இஸ் டிவைடட் இன்டு 2 great classes, த வெரி ரிச் அண்ட் த வெரி புவர். இது முக்கியமான பாயிண்ட், அண்டர்லைன் பண்ணது. அருமகம் சம்பவிக்கிறதுக்கான அநேக காரியங்கள்ல நிறைய அநேக அம்சங்கள்ல ஒரு முக்கியமான அம்சம் இந்த அம்சம் என்னன்னா, சமுதாயத்துல சொசைட்டில ரெண்டு பிரிவினர் உருவாயிடுவாங்க. என்ன ரெண்டு பிரிவினர் உருவாயிடுவாங்க? பிரதர் வந்து எப்ப சொல்றாரு, நியூயார்க்கு சொல்றார், அமெரிக்கால நியூயார்க்ல ரெண்டு பிரிவினர் தான் இருக்கிறாங்க, த வெரி ரிச் த வெரி புவர். அப்படின்னா பணக்காரர்கள் இருக்கிறாங்க, முற்றிலும் பணமே இல்லாத ஜனங்களே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பிரிவினை வந்திருக்குது, அதன் மூலம் ரெண்டு வகுப்பாரங்க இருக்கிறாங்க. இது அங்க சொல்லுவது பாக்குறோம். என்ன விஷயம், ரெண்டு காரியம் இருக்கும் இல்ல, ஒரு சமுதாயம் ஸ்டேபிளா போகணும்னா இன்னொரு கிளாஸ் இருக்கணும், இன்னொரு வகுப்பா. பணக்காரங்களும் இல்லாம ஏழைகளாகவும் இல்லாம நடுத்தர வர்க்கம், இந்த நடுத்தர வர்க்கம் தான் ஒரு சமுதாயம் அப்படியே நிலைச்சு நிக்கிறதுக்கு காரணம். இப்ப நம்ம எல்லாம் யாருன்னு சொல்றீங்க, இந்தியாவில் நம்ம என்ன எடுத்தா நம்ம வெரி ரிச்சும் கிடையாது வெரி புவர் கிடையாது, இங்க இருக்கிற எல்லாருமே யார்த்தான் நம்ம நடுத்தர வர்க்கம். உங்களுக்கு ஒரு நியூஸ் தெரியுமா, ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பேப்பர்ல வந்துச்சு, அதாவது 2012 உலகத்தோடைய பொருளாதாரம் பயங்கரமான அடி வாங்கும். 2012 ஹிட்ல வந்தது போல இல்ல, அதை காட்டிலும் பெரிய அளவுல ஒரு பெரிய பொருளாதார சரிவு ஏற்படும். ஆனா அந்த பொருளாதார சரிவுல ஒரு ரெண்டு மூணு தேசங்கள் காக்கப்படும். அந்த ரெண்டு மூணு தேசங்கள்ல ஒண்ணு இந்தியா, இன்னொன்னு வந்துட்டு சைனா. அதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா, ஏன் இந்தியா சைனா இல்லாட்டி ஜப்பான் போன்ற தேசங்கள் இந்த பொருளாதார சரிவுல இருந்து காப்பாற்றப்படும் அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மிடில் கிளாஸ் இருக்கிறாங்க. இந்த தேசங்கள்ல அந்த நடுத்தர வர்க்கத்தினருடைய எண்ணிக்கை அதிகம். இவர்கள் அந்த பொருளாதாரம் சரிவதில் இருந்து அந்த அந்த தேசத்தையே அவர்கள் பாதுகாப்பாங்க. இதுதான் அந்த ஃபேக்ட், உண்மை. சோ அது கண்டிப்பா உண்மை, இது வல்லுநர்களுடைய கணிப்பு, கண்டிப்பா இதெல்லாம் அப்படித்தான் நடக்கும். அதெல்லாம் இந்த லாஸ்ட் டே சயின்ஸ், கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள். ஆனா எதுக்கு இந்த உண்மையை நம்ம காண்பிக்கிறோம்னா, பாருங்க, அந்த மிடில் கிளாஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மிடில் கிளாஸ் வேணும், இல்ல என்ன ஆகும் பாருங்க, பணக்காரங்க பணக்காரங்களாக இருப்பாங்க, ஏழைகள் ஏழைகளாக இருப்பாங்க. கடைசியில் என்ன ஆகும்னா, இந்த பணம் படைத்த வர்க்கத்தினரை பார்க்கும் போது இந்த பணம் இல்லாத வர்க்கத்தினருக்கு மனசுல கோபம் பொறாம எல்லாம் வந்துட்டு, அவர்கள் என்னெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அதெல்லாம் தங்கள் கிட்ட வரணும்ட்டு எதிர்பார்ப்பு இருக்கும். சோ இந்த ரெண்டு பிரிவினர்களுக்கு இடையில ஒரு பயங்கரமான ஒரு ஒரு வெறுப்பு உணர்வு தான் அதிகரிக்கும். இது ஒரு மிகப்பெரிய கிளாஷ், ஒரு மிகப்பெரிய ஆபத்துல போய் முடியும், சமுதாயம் சீர்குலைந்து போகும். சோ இது வந்து எல்லா இடத்துலயும் நம்ம பாக்குறோம். பிரெஞ்சு ரெவல்யூஷன் பிரதர் ரசல் வந்து சொல்லுவாங்க, எப்பயுமே அது வரப்போகிற அருணகத்தோனுக்கு ஒரு அருமையான சின்ன நிழல். ஒருவேளை வாய்ப்பு இருந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன் போய் பார்த்தா கிளியர், பிரெஞ்சு ரெவல்யூஷன் சம்பவிக்கும் போது இந்த ரெண்டு கிளாஸ் இருந்தாங்க, ரெண்டு தரப்பினர், பணம் படைத்தவங்க பணமே இல்லாதவங்க. எப்படி உருவாச்சு அந்த ரெவல்யூஷன், இந்த பணமே இல்லாதவங்க பணம் படைச்ச வர்க்கத்தினருக்கு விரோதமா எழும்புனாங்க, வந்துச்சு பிரெஞ்சு புரட்சி சொல்வாங்க. சொல்றாங்கன்னா அது ஆர்மகதோனுக்கு ஒரு சின்ன ப்ரீலூட், அப்படின்னா ஒரு முன்னோட்டம். சோ பிரெஞ்சு ரெவல்யூஷன் நம்ம கவனிக்கணும், அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல ரெண்டு பூமி அதிர்ச்சி இருக்குது. ஒரு பூமி அதிர்ச்சி பிரெஞ்சு ரெவல்யூஷன், பிரெஞ்சு புரட்சி, இன்னொரு பூமி அதிர்ச்சி வந்துட்டு ஆரம்பகதோன் மகா உபத்ரவத்தின் காலம். குறுந்து கவனிக்கணும். சோ இந்த பேப்பர்ல இந்த ஆர்டிக்கல்ல அதை சொல்லியிருக்கிறாங்க, டேஞ்சர் ஆகட், மிகப்பெரிய ஆபத்து எதிர்நோக்கி இருக்கு. இப்ப இருக்கிற நியூயார்க்ல ரெண்டு பிரிவினரே இருக்கிறாங்க, ஒருத்தவங்க பணம் படைச்சவங்க, இன்னொருத்தவங்க சுத்தமா பணமே இல்லாதவங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில மிகப்பெரிய விழிப்புணர்வு அங்க உருவாகிட்டு அங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கறாங்க. அப்ப இருந்த அந்த சமுதாயத்துல சாதாரண ஒரு மனுஷன் எடுத்துட்டா அவர்கிட்ட இவ்வளவு லட்சம் டாலர் வச்சிருக்கிறாங்க. சோ இவ்வளவு லட்சம் டாலரு சர்வசாதாரண ஒரு மனுஷன் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, என்னென்னலாம் செலவு பண்றாங்க, ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு என்ன வருமானம், ஒரு வருஷத்துக்கு அவங்களுடைய செலவு என்ன, இதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு அப்படியே சில அதை அவ்வளவு அழகா விவரிக்கிறேன். என் கூட வாங்க, ஒரு சாயந்தரம் 5 to 6 PM இந்த வீதிக்கு வாங்க, நான் காமிக்கிறேன். அந்த ஆர்டிகல் அப்படி போகுது, 5 to 6 PM அந்த வீதியில போய் உட்காந்தா தொடர்ந்து கார்கள் வந்துட்டே இருக்கும். அந்த கார்கள் எல்லாம் பணக்கார பெண்மணிகள் அவங்க இருப்பாங்க, அவர்கள் போட்டுக்கிற ஒவ்வொரு தோடு ஒவ்வொரு வளையல்களுடைய காஸ்ட் சொல்லும் போது சர்வசாதாரணமா 2500 to 25,000 rupees வரைக்குமே அங்க இருக்குது. சர்வசாதாரணமா எல்லா பெண்மணிகளும் அந்த வீதியில 5 to 6 PM தாராளமா நீங்க பாருங்கலாம். ஏதாவது சண்டே ஓய்வு நாள்ல வந்து பாருங்க, நான் சொல்லல, வாரத்தினுடைய 7 PM நீங்க வந்து உட்காந்து பாருங்க, உட்காந்து கவனிச்சீங்கன்னா அந்த சமுதாயத்துல இந்த பணம் படைச்ச வர்க்கத்தினரு அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க கவனிக்கல, அவங்களே தொடர்ந்து அங்க போயிட்டு இருப்பாங்க. அதே ரோட்ல இன்னொரு பக்கம் திரும்பி பாருங்க, அங்க ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 50 rupees கிடைச்சாவே அது ஒரு பெரிய பரிசு மாதிரி நினைக்கிற ஜனங்கள் சொல்லிட்டு அந்த அப்படி இருக்கிற ஜனங்களுடைய சூழ்நிலை விவரிக்கிறா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படியே இந்தியாவில் இருக்கிற மாதிரி அங்க இருக்கு சொல்றேன். என்ன சொல்றாங்க, அந்த 50 rupees கிடைச்சா பெரிய விஷயம் நினைக்கிற அந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய தாடி ஊத்துட்டு அவர்களை துணியெல்லாம் பிஞ்சு கிழிஞ்சு தொங்கிட்டு ஏதோ ஒரு நம்ம இந்தியா தெருக்கல்ல பாக்குறோமே சின்ன சின்ன பசங்க அந்த ஒரு இடுப்புல அருணா கயிறுல மாத்திரம் அந்த ஷார்ட்ஸ் போட்டுருப்பாங்க அந்த ட்ரௌசர்ஸ் போட்டுருப்பாங்க அப்படியே கிஞ்சி கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்கும். அதே இது அங்க சொல்றாரு அப்படி அப்படிதான் இருக்கிறாங்க அவங்க. அவர்கள் காலைல செருப்புன்னு போட்டுருக்கிறாங்க ஆனா அது செருப்பே கிடையாது. அவர்கள் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து வைக்கணும் தூக்கினா அது காலில் இருந்து கண்டு விழுந்துடும். சோ இப்படிப்பட்ட ஜனங்களுமே அதே வீதியில அங்க போயிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லிட்டு அந்த ஒரு சூழல் அங்க சொல்றாங்க. சோ இந்த மாதிரி கேப் உருவாயிட்டு இருக்குது இவங்க நியூயார்க்ல அமெரிக்காவில. இது மிகப்பெரிய ஆபத்து. இது வந்து சமுதாய அமைப்பு என்பது சீக்கிரத்துல சீர்குலைஞ்சு போவதற்கான அடையாளம். தி கேப் பிட்வீன் ரிச் அண்ட் புவர், பணக்காரங்களே மற்றும் ஏழைகளுக்கும் இடையில இருக்கிற அந்த மிகப்பெரிய இடைவெளி, அதாவது நடுத்தர வர்க்கம் என்பதே காணும். ஒண்ணு நடுத்தர வர்க்கம் இருந்தாங்க அவங்கள ஒண்ணு என்ன ஆயிட்டாங்கன்னா பணக்காரர் ஆயிடுறாங்க, இல்லாட்டி என்ன ஆயிடுறாங்க பணமே இல்லாதவங்களும் ஆகி போயிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்லிட்டு இது போலதான் தி வேர்ல்ட் இஸ் கான்ட்ராஸ்டிங் வித் தி ஹாரியர் கண்டிஷன்ஸ். சோ உலகம் முழுக்க இந்த ஒரு சூழ்நிலை அங்க நிலவிட்டு இருக்குது. அதாவது வேலை பாருங்க, vast army of people out of work and another vast army of people underpaid workers. என்ன சொல்றாரு பாருங்க, உலகம் முழுக்க அந்த சூழல் உருவாயிருக்குது. ஒரு மிகப்பெரிய சேவை இருக்குது, அவங்களுக்கு வந்து வேலையே கிடையாது. அப்படின்னா ஒரு பெரிய ஜனக்கூட்டம் இருக்குது, என்ன இல்லை அவங்களுக்கு வேலை இல்ல. இன்னொரு பக்கத்திலும் அவங்க பெரிய ஜனக்கூட்டம் இருக்குது, அவங்களுக்கு வேலை இருக்குது, ஆனா வேலைக்கு ஏற்ற என்ன இல்ல கூலி அங்க இல்ல. இல்ல ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல ஒரு உண்மை சொல்லணும்னா, இப்ப கிட்டக்கு அப்படியே நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா, இப்ப இருக்கிற ஒபாமா இருக்காரு இல்லைங்களா பிரசிடென்ட், அமெரிக்கன் பிரசிடென்ட். அவரு என்ன சொல்லிருக்கிறார், அடுத்த வருஷம் எலெக்ஷன் அமெரிக்காவுக்கு எலெக்ஷன் சொல்லிட்டார், நான் வந்து அந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க மாட்டேன். ஏன் ஜெயிக்க மாட்டேன்னா, நான் பதவிக்கு வரும்போது வேலையில்லா திண்டாட்டம் இருந்துச்சு, ஆனா இப்போ நான் வந்த போது இருந்ததை காட்டிலும் வேலையில்லா திண்டாட்டம் என்ன இருக்குது ரொம்ப அதிகமா இருக்குது, ஜனங்கள் எனக்கு விரோதமா இருக்கிறாங்க, நான் எலெக்ஷன்ல ஜெயிக்க மாட்டேன். அவருடைய ஸ்டேட்மெண்ட் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்திருந்தார். ஜஸ்ட் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பிரதர் ஹசல், அது 1897 இல்லாட்டி அதுக்கு பின்னாடி இருந்த சூழல் இது அமெரிக்காவில். வேலை இல்லாத ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, வேலை இருந்தாலும் போதிய சம்பளம் இல்லாத கூட்டம் இருக்குது. ஜஸ்ட் நம்ம உங்களுக்கு காண்பிக்கிறோம் அமெரிக்காவில் இன்னைக்கு அந்த அதிபர்களுடைய தேர்வு, அவர் வந்துட்டு இந்த பிரச்சனையை தீர்ப்பாரா இல்லையாங்கிறத மையமா வச்சுதான். அமெரிக்காவுக்கான நிலைமைனா நீங்க மற்ற தேசங்கள் பத்தி நீங்க சிந்திக்கலாம், நம்ம ஊரெல்லாம் நீங்க நினைச்சு பாக்கணும். சர்வசாதாரணமா எல்லாருமே இன்னைக்கு கிராஜுவேட்ஸ், பட்டதாரிகள், ஆனா யாருக்குமே அங்க வேலை இல்ல. பட்டதாரிகள் இன்னைக்கு எல்லா சாதாரண வேலைகளையுமே அங்க வந்திருக்கிறாங்க. சோ பாருங்க அந்த சமுதாயத்துல இந்த ஒரு பெரிய பிளவு அங்க ஏற்பட்டிருக்கிறது பார்க்கிறோம் சொல்லிட்டு இன்னொரு கட்டுரைக்கு போறார். அங்க அந்த கட்டுரையில நியூயார்க்ல இருந்துட்டு ஒரு பெரிய பிசினஸ் மேன், இதுக்கு வந்து நீங்களே உதாரணம் சொல்வீங்க நம்ம காலத்துக்கு உதாரணம், அந்த பிசினஸ் மேனு தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்று அவர் பணம் எல்லாம் கொட்டி கட்டின ஒரு வீடு, அந்த வீட்டினுடைய ஒர்க், அந்த வீட்டினுடைய விலை என்ன, அந்த வீட்டுல எவ்வளவு ரூம்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன வசதியான அம்சங்கள் இருக்குங்கிறது எல்லாம் லிஸ்ட் போட பெருசா. அவர் பேரு மிஸ்டர் கொர்னேலியஸ் வாண்டர்பெல்ட், கொர்னேலியஸ் அவர். அவர் வந்துட்டு ரயில்வே கிங், இந்த ரயில்வே துறையில பெரிய தொழில் அதிபரா இருந்திருக்கிறாரு. அவர் பெரிய வீடு கட்டிருக்கிறாரு சொல்றாரு, பெரிய அம்சங்கள்லாம் இருக்குது. அதுல வந்துட்டு எவ்வளவுன்னா கிட்டத்தட்ட இன்றைய ரேட்ல போட்டோம்னா 5 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டிருக்கிறார். பிரதர் அசல் காலத்துல அவர் சொல்றார் எவ்வளவு கோடிக்கு கட்டிருக்கிறார், 5 கோடிக்கு ஒரு பெரிய கட்டடம் கட்டிருக்கிறார். அதுல ஒரு பெரிய பால் ரூம் இருக்கு. பால் ரூம்னா அந்த டான்ஸ் ஆடுவாங்க அந்த வெளிநாட்டு கலாச்சாரத்துல, அதுக்குன்னு ஒரு பெரிய ரூம் கட்டிருக்கிறாரு. அப்புறம் சில சில விசேஷங்கள் எல்லாம் அங்க இருக்குது என்று அவர் அங்க சொல்றார். இது எதுக்கு பிரதர் சொல்றார் அப்படின்னா, கவனிங்க சமுதாயத்துல ஏற்ற தாழ்வுகள் எந்த அளவுக்கு உருவாயிருக்குது. சோ இன்னைக்கு நான் இதை அப்ளை பண்ணுவோம், உங்களுக்கு நம்ம சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. இப்ப எல்லாம் நீங்க நியூஸ் பேப்பர்ல படிச்சிருக்கீங்க, தமிழ் நியூஸ் பேப்பர்லயும் கூட வரும் இல்லைங்களா. ரீசெண்டா டெண்டுல்கர் வந்து டென்ன கட்டிருக்கிறாங்க, அவர் ஒரு வீட்டுக்கு குடி போனார். அதனுடைய ஒர்த்தெல்லாம் தெரியுங்களா, 80 crores, 80 கோடி, 80 கோடி. இவர் அவருடைய காலத்துல பிரதர் ரசல் காலத்துல 5 கோடி கட்டினத பிரதர் ரசல் வந்து நமக்கு ப்ரூஃப் காண்பிச்சிருக்கிறார். எவ்வளோ அநியாயம், எவ்வளோ ஆடம்பரம், ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ கட்டிருக்கிறாருன்ட்டு பிரதர் ரசல் அங்க எழுதியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம காலத்துல ஒரு சாதாரண ஒரு விளையாட்டு வீரர் அவர் எடுத்து பார்த்தா 80 கோடிக்கு வீடு கட்டிருக்கிறார். 49,000 வாங்கி இன்னொரு 40,000 போட்டு அவர் அதை மேம்படுத்தி இருக்கிறார். என்ன ஆச்சரியம், இப்போ இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்காரர் யார், அம்பானி, முகேஷ் அம்பானி இல்லைங்களா, அம்பானியினுடைய மூத்த பையன். அவர் ஒரு வீடு கட்டிருக்கிறாரு, அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னா 14,000. பாருங்க, நான் படிச்சதே அது பவுண்ட்ஸ்ல இருந்துச்சு, 690 மில்லியன் பவுண்ட்ஸ். தெரியல பிரதர் சொல்றாரு 14,000 கோடி, 14,000 கோடி, 27 அடுக்கு, அட்லீஸ்ட் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கணும், 3 ஹெலிபேட் இருக்குது. 3 ஹெலிபேட்னா ஹெலிகாப்டர் வந்து இறங்குற தளம், 3 தளம் இருக்குது. எவ்வளவோ ரூம்ஸ் அவர் கட்டிருக்கிறார். சோ இது இன்னைக்கு இந்தியாவுடைய பணக்காரருடைய ஒரு வீடு, கிட்டத்தட்ட 14,000 கோடி. நினைச்சு பாருங்க. சோ இது எப்படி நம்ம காலத்துக்கு அப்படியே அது பொருந்தது. சகோதரர் ரசல் அங்க சொல்லிடுக்கிற அந்த காரியம் அது இன்னைக்கு நம்ம அதுக்கு அவர் காலத்துல இருந்து ஒரு 120 வருஷம் இருக்கிறோம். சோ கண்டிப்பா அந்த அநியாயம், அந்த அநீதி, அந்த அமைப்புகள்ல வளர்ந்திருக்கணும். ஏன்னா 2nd உலகம் இன்னும் அழியல, அவருடைய காலத்துல அழிய ஆரம்பிச்சு இன்னும் அழிவை நோக்கி பயணிச்சுட்டு இருக்குது. அப்ப இன்னும் எக்ஸஸ் ஆகணும், எக்ஸஸ் ஆயிருக்குது, டவுட்டே இல்ல. சோ 14,000 கோடி நினைச்சு பாருங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அவர் இந்தியாவில் இருக்கிறார், உலகத்தை கம்பேர் பண்ணா அவருடைய பில்டிங் வந்து தனிப்பட்ட நபருடைய பில்டிங்ல 4th பில்டிங். அப்ப இவருக்கு மேல உலகத்துல எவ்வளவு பேர் பெருசா கட்டிருக்கிறாங்க, 3 பேர், அட்லீஸ்ட் 3 பேர் அங்க கட்டிருக்கிறாங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட், உலக பணக்காரர்களுடைய லிஸ்ட்ல இவர் வந்திருக்கிறாரு, ஆனா இந்த ஆடம்பரமான வீடுகள் வைக்கிறது இல்ல, இவர் வரவே இல்லை. அப்போ இவருடைய பில்டிங் லிஸ்ட்ல வரல அப்படின்னா மற்ற பில்டிங்ஸ் எப்படி இருக்கும்? சோ இது வந்து ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பார்வை. ஜஸ்ட் நம்ம உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறோம். இதுக்கெல்லாம் ரொம்ப போய் பிரயாசம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சும்மா அனுதின பேப்பர் நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும், டக்கு 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 தெரியும். சோ பேப்பர் வாசிக்கணும் கண்டிப்பா. தீர்க்க தரிசனங்கள் இன்னைக்கு எந்த லெவலுக்கு நிறைவேறிட்டு இருக்குது, அந்த கோலத்துல முக்கியமான வாசினும் அவ்வளவுதான். சோ அப்ப இந்த மாதிரி தேவன் நமக்கு தந்திருக்கிற விஷயங்கள் தீர்க்க தரிசனங்களை போய் கூர்ந்து கவனிக்கும் பொழுது கண்டிப்பா அந்த தேவனை அவர் காமிப்பாரு, பாரு இங்க பாரு இந்த விஷயத்துக்கு இன்னைக்கு என்ன வந்துட்டு இருக்கு, காமிப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ ரொம்ப அருமை. சோ இந்த கிறிஸ்தவ ராஜ்யங்களுடைய சமுதாய அமைப்பு இன்னைக்கு மகா நியாய சபைக்கு முன்பு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இந்த சமுதாய அமைப்பினுடைய எல்லா தப்புகள், அநியாயங்களு, அக்கிரமங்களு சாதாரண மனுஷனுக்கு கூட அங்க வந்து காண்பிக்கப்பட்டிருக்கு. பாருங்க, இப்ப தமிழ்நாட்டிலயும் இருக்குது, நம்ம கொஞ்சம் சத்தமா பேசினா பிரச்சனை வந்துடும். கோடநாடு, பங்களா, அந்த இந்த மாநிலத்தையும் ஆளுகை செய்யறவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, 101 ரூம், எவ்வளவு நாள் தங்குவாங்க, ஒரு வருஷத்துல ஏதோ ஒரு 10 நாள், 5 நாள், அதுக்கு இவ்வளவு பெருசா? ஆமா, ஒரு ஹெலிபேட் இருக்குது. ஆமா, இது மாதிரி சும்மா எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போனா அங்க சொல்லிட்டே போலாம், பட் புள்ளி விவரங்கள் முக்கியம் இல்லை. சோ அந்த புள்ளி விவரங்கள் நிரூபிக்கிற விஷயம், சோ இந்த பொருள், அதாவது இந்த சமுதாய அமைப்புக்குள்ள, சோ இந்த பணம் படைத்த வர்க்கம் பெருகிட்டே போறாங்க, சோ பணமே இல்லாத வர்க்கம் பெருகிட்டே போறாங்க. இந்த 2 வர்க்கத்துக்கு இடையில அந்த மிகப்பெரிய ஒரு வெறுப்புணர்ச்சி அது பெருகிட்டே வருது. இது சைன், அடையாளம். எதுக்கு இது? இந்த சமுதாய அமைப்பு முற்றிலுமே விழுந்து போவதற்கு ஏதுவாக அங்க வழி நடத்தும், இதுல சந்தேகமே அங்க இல்ல. சோ இப்படி வந்துட்டு அவர் அந்த சமுதாய அமைப்பு, கிறிஸ்தவ ராஜ்யங்களுடைய அந்த சமுதாய அமைப்பு, அதுல நிலவிட்டு இருக்கிற அநியாயமான அந்த சூழல்களை அவர் அங்க வந்துட்டு விளக்கிட்டுக்கிறார். கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைக்கு நம்மை சுற்றி, அதாவது நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சமூக அமைப்பை கூட கூர்ந்து கவனிச்சோம்னா இந்த விஷயங்கள் எல்லாம் அங்க தெரியும். சோ நிறைய ஏற்ற தாழ்வுகள் அங்க இருக்குது. இந்த வகு தரப்பினர்களுக்கு இடையில அந்த வெறுப்புணர்ச்சி அதிகமா வளர்ந்துட்டே இருக்குது. இது நியாயமா எதாவது வச்சு தடுக்கணும், பட் யாருமே தடுக்க முடியாது. இது நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே தான் இருக்கும். So rich will get richer, poor will get poorer. அப்படின்னா பணக்காரர்கள் பணக்காரர்கள் ஆகிட்டே இருப்பாங்க, இந்த ஏழை எளியவங்க ஏழை எளிவுகளாக ஆயிட்டே இருப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, மற்ற விஷயங்கள் சகோதரர் சொன்னது கூட நம்ம அங்க பார்க்கலாம். சோ ஜனங்களுடைய அனுதின வாழ்க்கையை ரொம்ப பரிதாபமான சூழ்நிலையில அங்க இருக்கும். சோ ஜனங்கள் ரொம்ப அதிகமாக வேலை வாங்கப்படுவாங்க. ஒரு குரூப் ஒரு குரூப்புக்கு வேலையே இருக்காது, இன்னொரு குரூப்புக்கு வேலை இருக்கும் ஆனா அவங்களுக்கு போதிய சம்பளம் இருக்காது. இதனால எல்லா தொழிற்சாலைகளும் என்ன இருக்குன்னா ஸ்ட்ரைக்ஸ் இருக்கும், வாக் அவுட்ஸ் இருக்கும். பாக்குறோம் நம்ம இன்னைக்கு எல்லாம் பேப்பர்ல எவ்வளவு பல்ப்ஸ் இருக்குது. ஒரு முறை பெட்ரோல் ரைஸ் பண்ணா ஒரு பல்ப் ஆயிரும். லாரி டிரைவர்ஸ் அவங்க பல்ப் பண்ணாங்கன்னா ஜீவன் மாறி உடனே எல்லா பிரைஸும் கடகட கடகட கடன் ஏறிடும். ரசல் பேசுறார் அங்க அந்த கால அவருடைய காலத்துல இந்த வெள்ளி பொன் இதனுடைய தரம் பத்தின பெரிய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவருடைய காலத்துல உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறது வெள்ளி மற்றும் தங்கம். சோ இன்னைக்கு நம்ம காலத்துல அப்ளை பண்ணா இது வெள்ளி தங்கம் இல்ல, ஆனாலும் இன்டைரக்டா இருக்குது, இன்டைரக்டா இருக்குது. இன்னைக்கு டாலருடைய மதிப்பு ஈரோனுடைய மதிப்பு பத்தி பயங்கர டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா டாலருக்கு அதுல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குது, ஈரோவும் போயிட்டே இருக்குது. பாரு அது நியூஸ் வருது. ஒரு வகையில் பார்த்தா இங்க தங்கம் எடுத்துட்டா அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சோ இது மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் அவ்வளவு பரிச்சயம் இல்லை, அதனால தான் நம்ம கொஞ்சம் வினோதமா கூட யோசிப்போம். போதா இல்லை உலகத்துல விஷயம் அம்மா போயிட்டு இருக்குது, அதைத்தான் நம்ம அங்கப்போம். கொஞ்சம் அந்த நம்ம அனுதின வாழ்க்கை அன்றாட காரியங்களை விட்டுட்டு உலக நடப்புக்குள்ள தலை நோச்சானா இதெல்லாம் பார்க்கல, என்னென்ன பேச்ச எல்லாம் போகுமோ. சோ இதெல்லாமே இந்த சமுதாய அமைப்பினுடைய அநியாயம் அக்கிரமங்கள் இன்னைக்கு சாதாரண சாமானிய மனுஷனுக்கு முன்பாக நல்லா வெளிச்சம் போட்டு காமிக்கிறார் தேவன். ஒரு ஒரு மனுஷனும் புரிஞ்சிருக்கிறார் இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, இனிமேல் என்ன நடக்கும், எவ்வளவு அநியாயம் தங்களுக்கு செய்யப்படுது, தங்களுடைய வேலைகளுக்கு ஏற்ற கூலி இல்ல, இல்லாட்டி மனசுக்கான வேலை வாய்ப்பு கூட இல்ல. ஆனா பணம் படிச்சவங்க எல்லாம் பணம் படிச்சுட்டே இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி சூழல் இது ரொம்ப முக்கியம். ஜனங்களுக்குள்ள இந்த சமூக அமைப்பில் இருக்கிற அநியாயம் அக்கிரமத்தை அவர்கள் பார்க்கிறதும் அதன் மூலம் இவர்களுக்குள்ள அந்த கோபம் தணிக்க முடியாத ஒரு வெறுப்பு உருவாகுவதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஜனங்கள் தான் கர்த்தருடைய சேனையாக போறாங்க. அருமக்கத்தோன்ல எதுக்கு இந்த அமைப்புகள் மேல அப்படியே எழும்பி பொங்கி விழுவாங்க. சோ கர்த்தருடைய சேனை ஏற்கனவே நாம சொன்னது போல அது சபையோ திரல் கூட்டமோ இல்ல, மாறாக இந்த மாதிரி இந்த அமைப்புகளுக்குள்ள இருந்து அதனுடைய அநியாயத்தினால அக்கிரமத்தினால தங்களுடைய உரிமைகள் எல்லாம் இழந்துட்டு இருக்கிற சாதாரண சாமானிய ஜனங்கள் தான் த லார்ட்ஸ் கிரேட் ஆர்மி, கர்த்தருடைய பலத்த சேனை. இந்த சேனை அந்த அமைப்புகள் மேல எழுதணும்னா இந்த அமைப்புகளை கூடல நிறுத்தி அங்க வாசிக்கணும், இன்னென்ன மாதிரி தப்பு பண்ணினியா, எஸ் நான் பண்ணணும். சரி இன்னைக்கு ஜனங்களுக்கு முன்பாக அங்க நடந்துட்டு இதோட இன்னைக்கு நாம் முடிக்கலாம். அடுத்த வாரம் நாம் வரும்போது சகோதர சகோதரிகளே, இதே பாபிலோனுடைய மத அமைப்புகள், அந்த மத அமைப்புகள் கூட நியாய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு அவங்களுடைய குற்றங்கள் அங்க வாசிக்கப்படுவதையும் இது அந்த மகா நியாய சபை ஜனத்திரல் அவர்கள் கூர்ந்து கவனிச்சிருக்கிறதையும் குறிச்சு நாம் பார்க்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
Thank you.